நூற்றி நான்கு வட்டத்தின் சங்கநாதம் பாடலின் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்க காத்திருக்கும் அன்பத்தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
இதம் தரும் இளம் குளிர்காலையில் சங்கநாதத்திலும் அவுஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழர்களோடு உறவாடும் உரிமை தோழன் இன்ப தமிழொலி வானொலியிலும் உங்கள் செவிகளுக்கு விருந்தினை அளிக்கும் எமது நிகழ்ச்சிகளை செவிமடுக்க ஆவலோடு காத்திருக்கும் அனைத்து அன்பான உறவுகளுக்கும் தாட்சாயின் செல்லத்துறையின் அன்பு கலந்த இனிய காலை வணக்கம். இன்று ஜூன் மாதம் 21 2019 எங்கள் தாய் தமிழுக்கு ஆனை திங்கள் 6 நாள் ஷவ்வால் 17 வெள்ளிக்கிழமை.
எப்படியும் வாழலாம் என்றல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எடுத்துக் கூறிய வள்ளுவனின் வாக்குகளில் ஒன்று வாழ்க்கைக்காக இதோ.
தன் உள்ளம் அறிந்த ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் அதை குறித்து தன் உள்ளமே தன்னை துன்புறுத்தும்.
அன்பான சங்கநாதம் நேயர்களுக்காக இந்த இதமான குளிர்காலை பொழுதில் வாழ்வின் வசந்தத்தை உங்களுக்கு தருபவர் தாயகம் தந்த சங்கீத பூஷணம் எஸ் பத்மலிங்கத்தின் ஈழத்து பாடல் ஒன்று.
சிறு வயதில் கண்ணம்மா செல்லம் வளர்ந்ததடி செல்லம் வளர்ந்ததிலே ஒரு எண்ணம் மலர்ந்ததடி செல்லம் வளர்ந்ததிலே ஒரு எண்ணம் மலர்ந்ததடி சின்னஞ்சிறு வயது கண்ணம்மா செல்லம் வளர்ந்ததடி
கண்ணை இவை இரண்டும்
ஒன்று காக்க மறந்ததடி சென்னை இவையிரண்டும் அன்று காக்க மறந்ததடி இல்லை வயதினிலே அது பேத மறந்ததெல்லாம் இல்லை வயதினிலே இன்று பிறகுதடி அது இன்று இறகுதடி இன்று பிறகுதடி அது இன்று இறகுதடி சின்னஞ்சிறு வயதில் கண்ணம்மா செல்லம் வளர்ந்ததடி வளர்ந்ததிலே ஒரு எண்ணம் மலர்ந்ததடி சின்னஞ்சிறு வயது கண்ணம்மா செல்லம் வளர்ந்ததடி
புலம்பெயர்ந்தாலும் எம் தாய் தமிழை மறக்க மாட்டோம் என்று எத்தனை பெற்றோர்கள் எண்ணுகின்றார்கள். எம் சிறார்களை உற்சாகப்படுத்துவோம். அந்த வகையில் இன்று சங்கநாதத்தின் இளந்தளர் நிகழ்ச்சியை தனதாக்கிக் கொள்பவர் திரு சுரேந்திரன் வர்கா தம்பதியினரின் செல்வ புதல்வன் செல்வன் நிதேஷ் அவர்கள். வாருங்கள் நிதேஷ், வணக்கம்.
சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கு வணக்கம்.
சேனை நுழைத்துவாயோ தொழும்புகள் செய்திட விரும்பாயோ ஈழமான தொழிலே உங்களுக்கு இசைவதாகும் போட சுப்பிரமணிய பாரதியார். இப்பாடலுக்கு கூடிய நான் ஒரு கதை ஒன்று சொல்ல போகின்றேன். அருணனின் அபாரம் உலை. ஒரு ஊரிலே அருணன் என்ற பணக்கார இளைஞன் வாழ்ந்து வந்தான். இளைஞர்களுக்குள்ளே தான் தான் அபார மூலையுடையவன் என்று பெருமையாக சொல்லிக் கொள்ளுவான். மற்றவர்கள் அவனை குறைத்து மதிப்பிட்டால் அவனுக்கு கோபம் வந்துவிடும். உண்மையில் அருணன் அப்படியொன்றும் புத்திசாலி அல்ல. ஒரு நாள் அயலூரில் நடக்கும் திருவிழாவிற்கு அருணன் புறப்பட்டு சென்றான். நடுவழியில் ஒரு அடர்ந்த காடு இருந்தது. முன்னெச்சரிக்கையாக அருணன் பெரிய தடியொன்றை எடுத்து கொண்டு சென்றான். நடுக்காட்டை அருணன் அடைந்த போது சில திருடர்கள் அவனை வழிமறித்தார்கள். அவனிடம் இருப்பதை தரும்படி மிரட்டினார்கள். ஆனால் அருணன் திருடர்களுக்கு கொஞ்சமும் பயப்படாமல் பேசாமல் நின்றான். இதை கண்ட திருடர்கள் கோபம் கொண்டு அருணனை தாக்க முற்பட்டார்கள். அருணன் கொண்டு வந்த பெரிய தடியால் அவர்களை எதிர்த்து சண்டையிட்டான். திருடர்களின் உடலில் காயம் ஏற்பட்டது. அருணனுக்கும் சில காயங்கள் ஏற்பட்டன. திருடர்கள் நான்கைந்து பேர் நின்றதால் அருணனால் அதிக நேரம் எதிர்த்து சண்டை போட முடியவில்லை. இறுதியில் திருடர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அருணனை பிடித்து மரத்தில் கட்டி போட்டனர். திருடர்கள் ஒருவன் அருணனை சோதனையிட்டு அவன் இடுப்பில் இருந்த பணப்பையை எடுத்து பார்த்தான். அதற்குள் சில சின்னரை நாணயங்கள் மட்டுமே இருந்தன. இதை கண்ட திருடன், பூ, இதற்காக வா எங்களுடன் இவ்வளவு நேரம் சண்டையிட்டாய், உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கிறதா என்று ஏளனமாக கேட்டான். அவன் கேட்டதுதான் தாமதம் அருணனுக்கு கோபம் வந்துவிட்டது. யாரை பார்த்து மூளை இருக்குதா என்று கேட்டாய் எனக்கு அபார மூளை உள்ளது. நான் ஒன்றும் இந்த சில்லறை காசுக்காக சண்டை போடவில்லை. எனது தலைப்பாகையில் முடிந்து வைத்திருக்கும் 1000 ரூபாய்களை காப்பாற்றிக் கொள்ளத்தான் சண்டை போட்டேன் என்று சொன்றான். உடனே திருடர்கள் அவன் தலையில் இருந்த தலைப்பாகையை கலற்றி அதில் முடிந்து வைத்திருந்த 1000 ரூபாயை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். நன்றி.
சமூக அறிவித்தல் 1. காஸ்மின்ஸ் குறும்பட விழா 2019 நியூசிலாந்து குறும்பட கழகம் வழங்கும். காஸ்மின்ஸ் குறும்பட விழா 2019 ஜூலை 13 சனிக்கிழமை மாலை 5:30 டொரத்தியுவின் செந்திரையரங்கில் நடைபெற உள்ளது. 5வது ஆண்டின் நிறைவாக இம்முறை இடம்பெறும் டாஸ்மென்ஸ் குறும்பட போட்டியில் நியூசிலாந்து, வெலிங்டன், ஹமில்டன், ஆங்கிலாந்து நகரங்களிலிருந்து அணிகள் பதிவு செய்திருந்தன. அவற்றுள் இறுதிச் சுற்றில் தெரிவான 8 அணிகளின் குறும்படங்கள் பிரான்சில் உள்ள தமிழ் திரைப்பட கலைஞர்களை கொண்ட நடுவர் குழுவால் பரிசீலித்து விருதுகளுக்கு தெரிவு செய்யப்படுகிறது. தொடர்வது ஆசிரியர் கற்ற பாடம். வழங்குபவர் மெல்போர்னிலிருந்து நிச்சு. வணக்கம் நிச்சு, ஆரம்பிக்கின்றீர்களா?
கதையின் தலைப்பு என் ஆசிரியர் கற்ற பாடம். ராமேஸ்வரம் உலக புகழ் பெற்ற சிவன் கோவில் அமைந்துள்ள ஓர் அழகான நகரம். அந்த ஊரில் உள்ள மசூதி தெருவில் வளர்ந்த நாட்கள் மிகவும் பசுமையானவை. தினமும் பள்ளித் தொழுகை முடிந்ததும் அருகில் உள்ள சிவன் கோவில் வாசலில் சிறிது நேரம் நிற்பான் அச்சிறுவன். சிவன் கோவில் வாசலில் இந்த முஸ்லிம் பையனுக்கு என்ன வேலை என பல பார்வைகள் அச்சிறுவனை தனிமைப்படுத்தியதை அவன் பலமுறை உணர்ந்திருக்கின்றான். உண்மையில் அங்கு நிற்பதற்கு 2 காரணங்கள் இருந்தன. 1, கோவிலின் உள்ளே இருந்து ஒலிக்கும் மந்திரங்கள் அவன் மனதை வருடியது. மனதிற்கு ஓர் இனம் புரியாத இதமளித்தது. 2, அவன் உயிர் தோழன் ரமானந்த சாஸ்திரி, கோவில் தலைமை பூசாரியின் மகன். அவன் தன் தந்தையுடன் சேர்ந்து மந்திரம் சொல்லும் அழகும் இடையிடையே நண்பர்கள் இருவரும் பரிமாறிக்கொள்ளும் புன்னகையும் அவர்களுக்கு மட்டுமே புரியும். உள்ளூர் பள்ளியில் அவர்கள் ஒன்றாகவே படித்து வந்தார்கள். உயிருக்கு உயிரான நண்பர்களாக வளர்ந்து வந்தார்கள். ஒரே வரிசையில், ஒரே இருக்கையில் என இணை பிரியாமல் இருந்தார்கள். ஒரே ஒரு வித்தியாசம், அது என்னவென்றால் ராமு பூணூல் அணிந்திருந்தான், அச்சிறுவன் வெள்ளைக்குள்ளா அணிந்திருந்தான். 5வகுப்பு படிக்கும் போது ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. ஓர் புதிய ஆசிரியர் அவர்களது வகுப்பிற்கு வந்தார். அவர் கையில் பிரம்பை தட்டிக்கொண்டு வகுப்பறையை சுற்றி வந்த விதம் அவர் கண்டிப்பானவர் என்பதை உணர்த்தியது. திடீரென அவர் அச்சிறுவனை நோக்கி, ஏய் குள்ள அணிந்த சிறுவனே, என்ன தைரியம் உனக்கு? இந்த ஊர்கோவில் தலைமை பூசாரியின் மகன் அருகில் அமர்ந்திருக்கின்றாயே, போய் கடைசி வரிசையில் உட்கார் என கட்டளையிட்டார். கூனி குறுகி போன சிறுவன் தன் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு கடைசி வரிசைக்கு சென்றான். அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வெள்ளமாக பெருகியது. பள்ளி விட்டதும் அச்சிறுவனும் ராமுவும் நீண்ட நேரம் அங்கே உட்கார்ந்து அழுதார்கள். இதற்கு மேல் நாங்கள் தோழர்களாக இருக்க முடியுமா என்ற அச்சம் தோன்றியது. வீடு திரும்பிய அச்சிறுவனின் தந்தை ஏன் கண்கள் சிவந்திருக்கின்றன என கேட்டதும் நடந்த அனைத்தையும் மன வருத்தத்துடன் கூறினான் அச்சிறுவன். ராமுவும் நடந்ததை தன் தந்தையிடம் கூறியிருப்பான் போலும். மறுநாள் காலை ராமு அச்சிறுவன் வீட்டிற்கு ஓடி வந்தான். தன் தந்தை கையோடு நண்பனை அழைத்து வர சொன்னார் என கூற இருவரும் தலைமை பூசாரி வீட்டிற்கு சென்றனர். மனதில் குழப்பத்தோடு சென்ற அச்சிறுவன் தங்கள் வகுப்பு ஆசிரியர் அங்கே நிற்பதைக் கண்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தான். அருகிலே சென்றதும் தலைமை பூசாரியார் ஆசிரியரிடம் கண்டிப்பாக பேசிக் கொண்டிருப்பதை அறிந்தான். ஆசிரியர் தலை குனிந்தபடி நின்று கொண்டிருந்தார். எந்த ஒரு குழந்தையும் மற்ற ஒரு குழந்தையை விட உயர்ந்ததோ தாழ்ந்ததோ இல்லை. கடவுள் முன் எல்லா குழந்தைகளும் குழந்தைகளே. ஒரு ஆசிரியராக ஒற்றுமை உணர்வை வளர்ப்பதுதான் உமது பணி. அதை விடுத்து நீர் குலம் கோத்திரம் பார்த்து வேற்றுமை பாராட்டுவது மிகவும் தவறு என்று கோபமாக பேசினார். நீர் இனி இந்த ஊரில் பணிபுரிய தேவையில்லை என்றும் கூறினார். வெட்கத்திலும் வேதனையிலும் மூழ்கி போன ஆசிரியர் அச்சிறுவனிடம் மனமுணர்ந்து மன்னிப்பு கேட்டார். வேலியையும் மறுபடி பெற்றார். இனிமேல் தானும் ராமுவும் நண்பர்களாக தொடரலாம் என்ற மன நிம்மதியுடனும் ஆனந்தத்துடனும் வீடு திரும்பினான் அச்சிறுவன். நேயர்களே, இந்த கதையில் குறிப்பிட்ட அச்சிறுவன் வேறு யாரும் இல்லை. நமது மனதில் வளர்ந்து கொண்டிருக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அப்துல் கலாம் ஐயாதான். அவருடைய பள்ளி பருவத்தில் 5ஆம் வகுப்பில் நடந்த ஒரு சிறிய சம்பவம் தான் இது. இது மனித நேயத்தை உணர்த்துவதற்காகத்தான் கூறப்பட்டுள்ளது. எல்லா குழந்தைகளும் சமமே என்ற தலைமை பூசாரியின் எண்ணமும் தவறை உணர்ந்த ஆசிரியரை மறுபடியும் பணிபுரிய அனுமதித்ததும் மிகவும் போற்றத்தக்கது. இதை கதையென்று கேட்டுவிட்டு இருக்காமல் நமது வீடுகளிலும் இந்த நல்லெண்ணத்தை நடைமுறைப்படுத்தினால் நாங்களும் மனித நேயமுள்ள சமுதாயத்தை வளர்க்கலாம், அனுபவிக்கலாம், சந்தோஷமாக வாழலாம். நன்றி.
மனிதனின் தற்போதைய வாழ்வியலை மிகவும் யதார்த்தபூர்வமாக இன்றைய நேயங்கள் எனும் தலைப்பின் கீழ் கவிதை வடிவில் தருகின்றார் உங்கள் இளம்புரை பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் இளம்புரை பாலச்சந்திரன் அவர்களே.
கலை இலக்கிய வட்ட சங்கநாத நேயர்களுக்கு மிகுந்த வணக்கங்கள். கவிதையின் தலைப்பு இன்றைய நிஜங்கள். பகட்டான உலகில் நாங்கள் படாடோப வாழ்வு காண விளைகின்ற வித்தையெல்லாம் வீணென்று கண்டுகொள்க. நேரமோ இல்லை வாழ்வில், நிற்கவும் நேரமில்லை. காரணம் தேடி பார்த்தால் காலமோ அற்ப சொற்பம். ரொம்பத்தான் படிக்கின்றார்கள், நம்பகம் இல்லா புத்தி. ரொம்பதான் படிக்கின்றார்கள், நம்பகம் இல்லா புத்தி. அன்புமோ அவருக்கில்லை, அறிவினையே கூர்மை இல்லை. கணனியை தட்டி தட்டி காதலை தேடும் கூட்டம், கணனியை தட்டி தட்டி காதலை தேடும் கூட்டம், நண்பரை தேடி சேர்த்தால் நலமென நம்புகின்றார். முன்பின்னே தெரியாரோடு முகத்தையே பார்த்த காதல், கண்ணியர் காளையோரை கண்ணீரால் கரைத்ததுண்டு. 1000 நண்பர் கண்டும் ஆமான நட்பு இல்லை. 1000 நண்பர் கண்டும் ஆமான நட்பு இல்லை. காலமோ கரைந்ததன்றி காரியம் ஆனதில்லை. பணத்துக்காய் ஓடி ஓடி பகலிரவாக தேடி சுளையுளையான காசு சுகத்தை தான் தந்ததுண்டா? உயர்ந்த நல் உடைமை வீட்டில் உசத்தியே வைத்து விட்டார். உயர்ந்த நல் உடைமையை வாங்கி வீட்டில் உசத்தியே வைத்து விட்டார். மீட்காத வீணையை யார் மேடையில் வைப்பதுண்டோ? அனுபவிக்க முடியாமை. வீட்டையே பெரிதா கட்டி விலை மதிப்பான சோபா, மாண்பூர் மாடிக்கணனி, மகத்தான கம்ப்யூட்டர், அரசரின் மாளிகை போல் அலங்கார சோடனைகள், சூழவோர் விருந்து வைக்கும் சூழலில் மனை அடுக்கு. ஆனால் ஆளில்லை அங்கு, பிள்ளை அணைக்கவோ ஒன்று பாதி. கூழில்லை, சமையல் கூட்டு செய்கைக்கு நேரமில்லை. பெரிய வசதி சின்ன குடும்பம். தாய்முகம் பார்க்க பிள்ளை பார்க்க தாய்முகம் பிள்ளை பார்க்க தவித்து அது உள்ளம் ஏங்கும். சேயே நினைத்து தந்தை சிந்தையை சிதைக்கும் வாழ்க்கை. தொப்புளின் உறவு அறுத்து தூயநல் தாயை விட்டு தொப்புளின் உறவு அறுத்து தூயநல் தாயை விட்டு கைப்பிடித்தேகும் காலை. கண்ணீரால் கரையும் பாசம். ஆனால் பிறந்த நான் நினைவில் வந்து தாயின் பிறந்த நாள் நினைவில் வந்து பெற்றவள் விடுதி வந்து பூஞ்செண்டு கொடுத்த போதும் பொறுத்தது பிள்ளை பாசம். பணமிருந்து என்ன ஐயா, மனத்திலே அமைதி இல்லை. படித்துள்ளான், பட்டம் பெற்றான், பகுத்தறிவு ஏறவில்லை. கடலென சேர்ந்த தேட்டம் காத்திட முடியாது இங்கு. சூழலை சுற்ற நீக்கி சுதந்திர செலவிலே நாட்டம். யாரையும் நம்புவதற்கு நல்லவர் எவரை காணோம்? எவரையும் காணோம்? உயிரினியை காக்க வேண்டி உதவிட கேட்டு பாரும் யாரையும். பணம் பல படைத்தவர்கள் பரோபகாரர் இல்லை. நல்லுணர்வு இல்லை அங்கு. நலம் தர எவரும் இல்லை. நிலவினையை நெருங்கிவிட்டோம், நேர்மையை சுருக்கிவிட்டோம். நிலவினை நெருங்கிவிட்டோம், நேர்மையை சுருக்கிவிட்டோம். உறவினை நெருங்கிடாமல் அந்த உயர்விலே உண்மையில்லை. வணக்கம் நேர்களே, அன்புடன் உங்கள் இளம்பிறை பாலச்சந்திரன். வணக்கம் நேர்களே.
வணக்கம். இது ஒரு ஆய்வு. பிரிட்டன் குரங்கின் கை பூமாலையாக இப்போதைய கன்சர்வேட்டிவ் தலைவர்களிடம் சிக்கப்பட்டு விட்டதா? இதுதான் ஜூஹோ என்கின்ற ஆய்வறிக்கையினுடைய சாராம்சமாக இருக்கின்றது. இப்பொழுது 5 பேர் பிரிட்டனினுடைய கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு இறுதிச் சுற்றுக்கு தேர்வாவதற்காக வந்திருக்கின்றார்கள். போரிஸ் ஜான்சன் வெற்றி பெறுவார் என்று நேற்றைய செய்திகள் கூறுகின்றன. கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருக்கின்ற 5 பேரும் இப்பொழுது தேர்வாகியிருக்கின்ற 5 பேரும் பிரிக்ஸ்ட் எனப்படும் வெளியேற்றத்தை மிகவும் கடுமையான முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று கருதுபவர்கள் ஆகும். இவர்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் பிரிட்டன் வெளியேற வேண்டும், ஒப்பந்தங்கள் இல்லாமல் வெளியேற வேண்டும், ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு கொடுக்க வேண்டிய 39 பில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸை கூட கொடுக்காமலே விலகிவிட வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இவ்வாறான கடும் போக்காளர்கள் செய்கின்ற செயலினால் பிரிட்டன் என்ன ஆகப் போகின்றது என்று 5 கேள்விகள். முதலாவது, ஸ்கொட்லாந்து என்கின்ற நாடு, அது பிரிட்டனினுடைய ஐக்கிய ராஜ்யத்துக்குள் இருக்கின்றது. அந்த நாட்டில் இருப்பவர்கள் அல்லது ஸ்கொட்லாந்தில் இருப்பவர்கள் 63% பிரிட்டனிடம் இருந்து பிரிந்து சென்று ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஸ்கொட்லாந்தை இணைத்துவிட வேண்டும் என்று கருதும் நிலை உருவாகும். வெறும் 29% மட்டுமே பிரிட்டனுடன் இருக்க நினைப்பார்கள் இப்போதைய கன்சர்வேட்டிவ் அணியினருடைய போக்கு காரணமாக. பிரிட்டனினுடைய பொருளாதாரம் என்னவாகும்? பிரிட்டனினுடைய பொருளாதாரம் 61% பெரும் வீழ்ச்சி காணும் என்றும் 29% அது காப்பாற்றப்படும் என்றும் அந்த ஆய்வு கூறியிருக்கின்றது. பிரிட்டன் பொருளாதாரம் பெரும் பாதிப்பை அடையப் போகின்றது இவர்களினுடைய போக்கு காரணமாக. வட அயர்லாந்தையாவது கையில் வைத்திருப்பார்களா? போரிஸ் ஜான்சன் வட அயர்லாந்தை கைவிடப் போவதில்லை என்று கூறியிருக்கின்றார். ஆனால் கருத்து கணிப்பில் 54% வட அயர்லாந்தை கூட பிரிட்டன் பறிகொடுத்துவிடும் என்றும் 36% மட்டும் வட அயர்லாந்து இருக்கும் என்றும் கூறுகின்றார். லேபர் கட்சி என்ன ஆகும்? லேபர் கட்சி என்ன ஆகும் என்று சொன்னால், இப்பொழுது ஆட்சிக்கு வரும் என்று கருதப்படுகின்ற லேபர் கட்சிக்கு வெறும் 39% ஆதரவு மட்டும்தான் இருக்கின்றது. கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய புதிய தலைமை அதிகாரத்துக்கு வருமாக இருந்தால் 31% இருக்கின்ற லேபர் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு 51% அடுத்த தேர்தலில் உயர்ந்துவிடும். சரி, இந்த கூட்டம் கன்சர்வேட்டிவ் கட்சியையாவது காப்பாற்றுமா என்றால் காப்பாற்றாது என்று 54% காப்பாற்றும் என்று 36% கூறுகின்றது. இவ்வாறு கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய புதிய கடும் போக்கு நிலைப்பாடு காரணமாக பிரித்தானியா என்கின்ற ஒரு பேரரசே தன்னளவில் சிதைவடைய வேண்டிய அபாயத்தை நெருங்கிவிட்டதாக கூறுகின்றார்கள். இது மாத்திரமல்லாமல் பிரித்தானிய மொழி என்பது ஐக்கிய ராஜ்யத்துக்கு உரியது. இவ்வாறு ஒவ்வொரு பகுதிகளாக பிரிந்து செல்லுகின்ற பொழுது பிரித்தானிய மொழி வலுவிழக்கும். இதனால் அரச குடும்பத்தில் கூட பிளவு பெறக்கூடிய சூழ்நிலையை இவர்களினுடைய கடும் போக்குவாதம் ஏற்படுத்திவிடும் என்றும் அந்த ஆய்வு அறிக்கை கூறுகின்றது. இப்படியான ஒரு பிரிக்ஸ் நடவடிக்கையை எதற்காக பிரிட்டன் முன்னெடுக்க வேண்டும் என்றால், முன்னைய பிரித்தானிய பிரதமராக இருந்த டேவிட் கேமரோன் கன்சர்வேட்டிவ் கட்சி என்கின்ற இந்த பழமை பேணும் கட்சியானது தன்னளவில் நீர்த்து போய் புரிதேந்து ஏறத்தாழ பிளவுபடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்ற நிலையில் அதை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் பிரிக்ஸ் எனப்படும் ஒரு வாக்களிப்பை கொண்டு வந்து அதன் மூலமாக ஒற்றுமைப்படுத்தலாம் என்பதற்காகவே அவர் அதை கொண்டு வந்தாரே அல்லாமல், பிரிட்டனில் இருந்து வெளியேறுவதோ பிரிட்டன் இருப்பதோ அல்ல, தன்னுடைய கட்சியை காப்பாற்றுகின்ற ஒரு சுயநல நோக்கத்திற்காகத்தான் அதை கொண்டு வந்தார் என்று கூறப்படுகின்றது. இன்று அந்த கட்சியை காப்பாற்ற முடியாத ஐரோப்பிய ஒன்றிய தேர்தலில் கூட அந்த கட்சி மிக பெரும் பின்னடைவை கண்டுவிட்டது. எனவே ஆட்சி அமைக்கக்கூடிய தகுதியை கூட இழந்து அழிந்து போகக்கூடிய ஒரு அபாயமான சூழ்நிலைக்கு இந்த பிரிக்ஸ் விவகாரம் அந்த கட்சியை கொண்டு வந்திருக்கின்றது. இது ஒரு அபாயமான விடயம். மேலும் இப்பொழுது வந்திருக்கின்றவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கப் போகின்றார்கள்? பிரித்தானிய பிரதமர் தெரேசா மேயினுடைய அணுகுமுறையின் மூலம் அவர்கள் தீர்க்கப் போவதில்லை என்று கூறிவிட்டார்கள். ஆகவே அவர்களுடைய தீர்வு திட்டத்தை தூக்கி குப்பையில் வீசிவிட்டு இனி என்ன செய்யப் போகின்றார்கள் என்றால், மறுபடியும் முதலில் இருந்து பேச ஆரம்பிப்போம் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் என்று கூறுகின்றார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்துடன் முதலில் இருந்து பேச ஆரம்பிப்பதாக இருந்தால் அதற்கு பெரும் செலவு ஏற்படும். ஐரோப்பிய ஒன்றியமும் பிரிட்டன் இருக்குமா இல்லை விலகுமா என்பது தெரியாமல் கடந்த 2 ஆண்டுகளாக ஏறத்தாழ மதில் மேல் பூனையாக எங்கு பாய்வதென்று தெரியாத சூழ்நிலையில் இருந்தது. இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் பிரிட்டனுக்காக தாமதிப்பதற்கு தயாரில்லை. அது ஏறத்தாழ அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு போய்விட்டது. உதாரணமாக துருக்கியை இணைத்துக் கொள்ளலாமா என்கின்ற இடத்திற்கு பிரிட்டனுக்கு பதிலாக துருக்கியை இணைத்துக் கொள்ளலாமா, உக்ரைனை இணைத்துக் கொள்ளலாமா என்கின்ற இடத்திற்கு ஐரோப்பிய ஒன்றியம் வந்து பிரிட்டனுக்கு பதிலான மாற்றீடுகளை தேட ஆரம்பித்து விட்டது. ஆகவே பிரிட்டனுக்காக ஐரோப்பிய ஒன்றியம் தாமதிக்காது. இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தை உடைக்க புறப்பட்டு கடைசி தன்னுடைய சொந்த நாட்டையே சிதறடிக்கின்ற நிலைக்கு கன்சர்வேட்டிவ் கட்சி வரப்போகின்றது என்பதுதான் ஜூஹோ வெளியிட்டிருக்கின்ற ஆய்வினுடைய தொகுப்பறிக்கையாக இருக்கின்றது. இது சிந்திக்கப்பட வேண்டிய விடயம். ஏவல் பேய் கூரையை பிடுங்கியதாம் என்கின்ற கதைதான் இப்பொழுது பிரிட்டனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. டென்மார்க்கில் இருந்து கீசே துறை.
இத்தோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்று இந்த நிகழ்ச்சியை செவிமடுத்த அனைத்து அன்புறவுகளுக்கும், நிகழ்ச்சியை அலங்கரித்தவர்களுக்கும், மற்றும் நிகழ்ச்சியை உலகமெங்கும் ஒலிக்க செய்யும் அவுஸ்திரேலியாவின் மூத்த ஒலிபரப்பான இந்த தமிழ் ஒலி வானொலி குழுமத்துக்கும் நன்றியை தெரிவித்து, இன்றைய நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தாட்சாயினி செல்லத்துறையின் நன்றி நேயர்களே.